இரையாட்டி மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைக்கின்ற பொது உலகொன்றை படுத்திடவாருங்களே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும்
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்படக்கூடிய இந்த நாளிலே நாமும் ஒரு நாள் திருமுழுக்கின் பொழுது ஆண்டவருடைய பாதத்தை வந்தடைந்தோம், ஆண்டவருடைய அருளை பெற்றோம். எப்படி இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக தன்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்டாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய திருவுளத்தை ஏந்தியவர்களாக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எனவே இதை சிந்தித்தவர்களாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இந்த உலகிலே அவருடைய மக்களாக வாழ்வதற்கான வரத்தை இந்த தெய்வீக வழியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்டி உண்டாக,
உலகினிலே நன் மனத்துருக்கு அமைதியும் உண்டாகுக.
புகழ் என்றோம் யாம் உம்மையே, வாழ்த்து என்றோம் இறைவனே. மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே,
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே. இறைவனின் திரு செம்மறியே,
தந்தை நின்று இன்றென்றுமாக புதித்த இறைவன் மகனே நீர்.
உலகின் பாவம் போக்கும் அவரே நீரம் மீது இறங்குவே. பக்கம் வீட்டிருப்பவரே நீரம் மீது இறங்குவே.
கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர்,
நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத துயாவியாரோடு தந்தைவனின் மாற்றி இருப்பவன் நீரே.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட உம்முறை திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கை ஆகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தின் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நாம் சொல்ல வேண்டிய பதில், படைகளின் ஆண்டவர் இவர்,
படைகளின் ஆண்டவர் இவர்,
இவரே மாட்சிமிகு மன்னர்,
இவரே மாட்சிமிகு மன்னர்,
படைகளின் ஆண்டவர் இவர்,
படைகளின் ஆண்டவர் இவர்,
இவரே மாட்சிமிகு மன்னர்,
இவரே மாட்சிமிகு மன்னர்.
படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர்,
படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர்.
வாயில்களே உங்களை நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிக கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர், மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர்.
படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர், படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர்.
இரண்டாம் வாசகம், எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22-40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சிகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைபற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த மானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பெண், கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நம்மை தேடி வரும் இறைவனை நாமும் தேடி செல்வோம். அவரை கண்டுகொள்வோம், மீட்பை கண்டுகொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நன்னாளிலே அர்ப்பணத்தின் நாளாக இந்த நன்னாளை கொண்டாடுவதற்கு திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அர்ப்பணம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது என்னவென்றால் துறவரம்தான். துறவரத்திலே இருப்பவர்கள் தங்களை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற புரிதல் நம்மிலே இருக்கிறது. தவறல்ல, சரிதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கின் பொழுது நாம் அனைவரும் கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கப்பட்டோம். நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய பெற்றோர் ஆலயத்திற்கு நம்மை அழைத்து வந்து கடவுளிடம் அர்ப்பணித்தார்கள். கடவுளும் தன்னுடைய ஆசிரை நம்மில் நிறைவாக பொழிந்து நம்மை அர்ச்சித்திருக்கிறார். நாம் அனைவரும் திருப்பொழிவு பெற்றவர்கள்தான். எனவே நாம் அனைவரும் இந்த அர்ப்பணத்தை நம்முடைய வாழ்நாளிலே உணர்வதற்கு, அர்ப்பணத்தை வாழ்நாளிலே வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய குழந்தையான இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்து வருகின்ற பொழுது சிமியோன் என்ன செய்கிறார்? தன்னுடைய கைகளிலே ஏந்தி, மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று ஆர்ப்பரித்து மகிழ்கிறார். எருசலேம் கோவிலுக்குள் எத்தனையோ குழந்தைகள் கொண்டு வரப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவர்தான் கடவுளுடைய மெசியா, இவர்தான் மக்களை மீட்கப் போகக்கூடிய மெசியா என்பதை எப்படி சிமியோனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது? பல குழந்தைகளை பார்த்திருப்பார், பல குழந்தைகளை கையில் ஏந்தி கடவுளை போற்றியிருப்பார், புகழ்ந்திருப்பார். அப்படி இருக்க இயேசுவை மட்டும் எப்படி அவர் கண்டுகொண்டார்? அன்புக்குரியவர்களே, இயேசுவை சிமியோன் கண்டுகொள்ளவில்லை, சிமியோனை ஆண்டவர் இயேசு கண்டுகொண்டார். முதலிலே மனித குலத்தை தேடி வந்தது கடவுள்தான். தன்னை விட்டு விலகி இருக்கக்கூடிய மனிதர்களை காக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய திட்டத்திலே அதை வைத்திருந்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 1:14 நாம் வாசிக்க கேட்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தி 3:16 நாம் பார்க்கின்றோம், கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூறுகிறார். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் அன்பு கூறுகிறார். ஆக கடவுள் தான் மனித குலத்தை தேடி வருகிறார். அந்த கடவுளை மனிதர் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டியது என்னவென்றால் அன்புக்குரியவர்களே, தேடல் இருக்க வேண்டும். ஆக முதலிலே மனிதர்களை தேடி வந்தது கடவுள்தான். அந்த தேடல் இந்த சிமியோனிடத்தில் இருந்த காரணத்தினால் அவர் இயேசுவை கண்டுகொள்ளுகிறார். இந்த நன்னாளிலே அன்புக்குரியவர்களே, சிமியோன் மட்டுமல்ல, நாம் இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே வாசிக்க கேட்டோம், வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய அண்ணாவும் இயேசுவை கண்டுகொள்ளுகிறார். அவரிடத்திலும் தேடல் இருந்தது. இயேசுவை சிமியோனும் அண்ணாவும் தங்களுடைய வாழ்நாளிலே அறிந்து கொள்ளுகிறார்கள். இள வயதிலே அறிந்து கொள்ளவில்லை, வயது முதிர்ந்த நிலையிலே
அறிந்து கொள்ளுகிறார்கள். இது எதை குறிக்கிறது? அவர்கள் கடவுளுக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்புக்காக காத்திருந்தார்கள். எனவேதான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், லூக்கா நற்செய்தியிலே, இந்த நற்செய்தியிலே அந்த வயதான பெண்மணி என்ன செய்கிறார்? அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருளை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு இருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், சிமியோனும் அண்ணாவும். நாமும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் நாம் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, ஆண்டவரை தேட வேண்டும், அல்லது ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வலுவின்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவரை தேடுவது. ஒரு கவிஞன் மிக அருமையாக பாடுகிறார், தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்று பாடுகிறார். வாழ்வு நன்றாக அமைய வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்வு உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் அந்த மனித வாழ்க்கையிலே தேடல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய புதிய சிந்தனைகள் வாழ்விலே வளருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, வாழ்விற்கு ஏற்ற நல்ல காரியங்களை நம்மால் அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே தேடல் இருக்கிறதா? இருக்கிறது. குடும்பத்திற்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற தேடல் இருக்கிறது. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற தேடல் இருக்கிறது. அதற்கான காரியங்களை குடும்பத்திலே செய்து கொண்டு இருக்கின்றோம், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் கடவுளையும் தேட வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் இருக்கிறதா? கடவுளுடைய ஆசிரை பெற்று செல்வதற்கு நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கடவுள் என்னுடைய வாழ்நாளிலே செய்யக்கூடிய காரியங்கள், அதே வல்லமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேனா? கடவுளை என்னுடைய வாழ்நாளிலே இருப்பதற்கு, என்னுடைய வாழ்வை தொடுவதற்கு நான் அனுமதிக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 42:1 திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார், கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த தேடல் நம்மிடம் இருக்கிறதா? பூசைக்கு மணி அடிச்சிட்டாங்க, பூசைக்கு போகணும் என்கின்ற அந்த ஆவல் இருக்கிறது. ஆனால் அந்த ஆலயத்திற்கு வந்து கடவுளுடைய தரிசனத்தை பெறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு மாற்றம் அடைகிறது என்பதை நான் உணர்கின்றேனா? அங்குதான் தேடல் முழுமையடைகிறது. அன்புக்குரியவர்களை, சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். போனுக்கு ரீசார்ஜ் பண்றது, சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது. போனை பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. போன் இல்லைனா அந்த நாள் ஃபுல்லா மண்டை வெடிச்சிடும். நான் எதையும் இல்லாததை சொல்லலை, நம்முடைய வாழ்நாளில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை நான் சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, அந்த உலக பொருட்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு ஆவல், அந்த ஒரு தேடல், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு விருப்பம் கடவுளிடத்திலே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வலுவின்மையை ஏற்றுக்கொள்வது. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு படக்கூடாது என்று சொல்லப்படுவதை நாம் கேட்டு இருக்கிறோம். யாரும் நம்மில் இருக்கக்கூடிய பலவீனங்களை, வலுவின்மைகளை வெளியே காட்டுவதற்கு விரும்புவதில்லை. நான் இதுல வந்து குறையா இருக்கிறேன், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது தெரியாது என்பது பிறருக்கு சொல்லுவதற்கு நாம் தயங்குகிறோம். சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் என்னிடம் இந்த வலுவின்மை இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? அதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய 2 நாம் வாசிக்க கேட்டோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் வருகிறோம். ஆனால் அந்த கடவுள் தன்னை தாழ்த்துகிறார். எப்படி தாழ்த்துகிறார்? 2 நாம் வாசிக்க கேட்டோம், எபிரியர் எழுதப்பட்ட திருமுகம் 2:18 தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். பதினான்காவது வசனம் சொல்லுகிறது, ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆக மனித நிலைக்கு தன்னை தாழ்த்துகிறார். பிலிப்பிற்கெழுதிய திருமுகம் 2:6-11 வரை உள்ள வார்த்தைகளிலே பவுலடையா சொல்லுகிறார், மனித தன்மையை அவர் ஏற்கிறார். கடவுள் தன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை, மனித தன்மையை ஏற்கிறார். எதற்காக இந்த மனித தன்மையை ஏற்கிறார்? வலிமையான கடவுள், ஆற்றல் உள்ள கடவுள் எதற்காக மனிதனாக பிறக்க வேண்டும்? மனிதனை அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும், மனிதனுடைய வலுவின்மையை அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் நம்முடைய வலுவின்மையை, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வலுவின்மையை ஏற்றுக்கொள்ள முன்வருகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மால் பிறருடைய வலுவின்மையை ஏற்றுக்கொள்ள முடியும், பிறருடைய குறைகளை மன்னிக்க முடியும், பிறருடைய குறைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று குறை சொல்ல மாட்டோம். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அதனால் என்ன? அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற எண்ணம் வரும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேட வேண்டும் என்கின்ற ஆவல் நம்மிலே இருக்கின்ற பொழுது, நம்முடைய வலுவின்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, பிறரும் வலுவற்றவர்கள்தான், அவர்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான், கடவுளை தேடி வர வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள்தான் என்று அவர்களுடைய குறைகளையும் கண்டுகொண்டு, அவர்களை நிறைகளையும் கண்டுகொண்டு, அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொண்டு வாழ பழகுகின்ற பொழுது, சிமியோனைப் போல, அண்ணாவைப் போல நாமும் கடவுளை நம்முடைய வாழ்நாளிலே அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். எனவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்மை நம்முடைய வாழ்நாளை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து, கடவுளை தேடி கடவுளுடைய அருளை பெற்று, நம்முடைய வலுவின்மையை அறிந்து அதை கடவுளுக்கு அர்ப்பணித்து, அதனால் வரக்கூடிய பயனை நம்முடைய வாழ்நாளிலே துய்த்து உணர்வதற்கு வேண்டிய வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் இறைவன் இந்த பலியிலே தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோமாக. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்றாடுவோம்.
அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இறை ஆட்சியை இவ்வுலகில் கட்டி எழுப்பும் நல்ல வழிகாட்டிகளாக அவர்கள் திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். மக்கள் வாழ்வில் அக்கறை கொண்டு அவர்களின் தேவைகளை உணர்ந்து அதை பூர்த்தி செய்யும் நல்ல தலைவர்களாக அவர்கள் இறுதிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆற்றலின் இறைவா, எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத மனதை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம், விரக்தி, ஏமாற்றம், கவலை, நோய் போன்றவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து மகிழ்வோடு வாழச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, படிக்கும் மாணவ மாணவியருக்காக மன்றாடுகின்றோம். தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி நன்கு படிக்கவும் தங்கள் பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கும் உகந்தவர்களாக திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம்.